இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு தேவனுடைய வார்த்தை விதைக்கோப்பாக சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை குறித்து நாம் வேதத்திலிருந்து சிந்திப்போம். ஏசையா 55:10-11 வார்த்தைகளை வாசிப்போம். ஏசையா எழுதின புஸ்தகம் 55:10-11.
உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நினைத்து அதன் முளைகளை கிளப்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசைக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் வாய்க்கும்படி காரியம் வாய்க்கும். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானத்தை சமாதானத்தோடு கொண்டு போடுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கும் கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்களெல்லாம் கைகொட்டும்.
போதும், சோத்திரம். இங்கு நாம் வாசிக்கிறோம், மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி. மாரி அப்படின்னு சொன்னால் மழைக்காலம், மழை. அப்புறம் மலையில் வந்து மழை பெய்யும்போது விதையெல்லாம் காட்டில் இருக்கிறதும் சரி, வனாந்தரத்தில் இருக்கிறதும் சரி, மலைகள் இருக்கிறதும் சரி, மனுஷன் போட்ட விதையாக இருந்தாலும் சரி முளைக்கும். அப்போ மலையில் முளைச்ச விதைக்கு ஒவ்வொரு நாளும் அதுக்கு வந்து தண்ணி கொடுக்கறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா பனியை கட்டளையிட்டுருக்கார். ஸோ இப்போ மாரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம வேதத்துலேருந்து எடுத்து பார்க்கும்போது ஊமையாய் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை கொடுக்கறது எப்படியோ அப்படியே. அப்போது அங்கே போல எப்படியோ அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்குது. அப்போது வேத வசனம் ஒரு விதைக்கொப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ மாரின்னு சொல்லும்போது மாரியில் ரெண்டு வகை இருக்குது. முன்மாரி மலை ஒன்று இருக்குது, பின்மாரி மலை இருக்குது. அது சாதாரணமாக விவசாயம் செய்கிறவங்களுக்கு தெரியும். முன்மாரி மலைங்கிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா விதைக்கிறதுக்கு. முன்மாரி பேஞ்ச உடனே எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ஏர் எடுத்துகிட்டு போய் உடனே வேக வேகமாக உழுது எல்லாம் போட்டு விதைச்சிருவாங்க. விதைச்சி முன்மாரி கொஞ்சம் கொஞ்சமாக பேஞ்சிட்ருக்கோம். நல்ல பயிரெல்லாம் வந்து பூ விடுறதுக்கு முன்னால் பின்மாரின்னு ஒரு மலை இருக்குது. பின்மாரி மலை அடித்தோன்னா ஏற்கனவே வளர்ந்துருக்கிற பயிர் உடனே பூ விட்டு பிஞ்சு விட்டு உடனே அது கனிகளை கொடுத்து அது பூரணமடைகிறதுக்கு எல்லா வேலைகளையும் செய்யும். அதுபோல் தேவனுடைய வார்த்தை மாரியை போல அப்படின்னா முன்மாரி மலையைப் போல பின்மாரி மலையைப் போல நம்மிடத்திலே ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ நாம் பின்மாரி மலையினுடைய காலத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ தேவனுடைய வார்த்தை யாருக்கு யாருக்கு எப்படி எப்படி வருகிறதோ அப்படி வந்து அவர்கள் எந்தெந்த அளவுக்கு வாசிக்கிறார்களோ எந்த அளவுக்கு சிந்திக்கிறார்களோ அந்த அளவுக்கு அவருடைய இருதயத்திலே அந்த வார்த்தை விதைக்கப்படுகிறது. அப்போ வார்த்தை விதைக்கப்படும்பொழுது முளை கிளம்பி அப்போ உடனே வளரணும். நிறைய பேர்த்துக்கு விதைக்கிறது மட்டும்தான் இது இருக்குதே ஒழிய அது வளர மாட்டேங்குது. அப்படின்னா விதை சாகலை, விதை செத்தாதான் விதை முளைக்கும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் விதை சாகாமல் அப்படியே இருக்குது. புத்தியினே நீ விதைக்கிற விதை சித்தாலிய முளைக்காது. அப்போ நம்ம தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்துக்குள்ளே போய் அது சாகணும், அதுக்குள்ளே மாறணும். தேவனுடைய வார்த்தை மாம்சமாக மாறினா தான் அது செத்து முளைக்குதுன்னு அர்த்தம். அப்போ முளைச்சதுக்கப்புறம் விதைக்கிறவனுக்கு விதை. அப்போ எல்லோரும் வந்து விவசாயம் பண்ணுறதில்ல, கொஞ்சம் பேர் தான் விவசாயம் பண்ணுறாங்க, முக்காவாசி சாப்பிட்றாங்க. அப்போ 10% விவசாயம்னு வச்சுக்கலாமே சுமாராக. அப்போ 90% ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதை சாப்பிட்றதுக்கு தான் இருக்காங்க. ஆனால் விவசாயியும் சாப்பிட்றான், ஆனால் விவசாயி என்ன பண்ணுறான், அடுத்த பருவத்துக்கு விதைக்கிறதுக்கு விதையை தேடி தேடி எடுத்து வைக்கிறான். அதே மாதிரி தேவனுடைய வார்த்தையை வாசித்து சிந்தித்து தியானிக்கிறவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையினாலே அவர்கள் பூசிக்கப்படுகிறார்கள், அல்லது ஆத்தம சந்தோஷம் அடைகிறது, அல்லது ஆத்தம மர்மம் அடைகிறது. அதுக்கப்புறம் விதைக்கிறதுக்கு வேண்டி நல்ல தரமான விதைகளை பெருக்கி எடுக்கிறாங்க. தரம் அப்போ நான் சாப்பிட்டா தான் தெரியும் இது இந்த விதையுடைய ருசி எப்படி இருக்குது, இந்த விதையினுடைய ருசி இருக்குது. அப்போ இந்த விதையை எடுத்து வச்சா அந்த பார்வைக்கு நல்லா தெரியும். அந்த நல்லா விளைஞ்ச விதைகளை நம்ம பரிசோதித்து தண்ணியில் போட்டு எடுத்து காய வச்சு இப்படி வைக்கும்போது தெரியும் நல்ல தரமாக விளைஞ்சிருக்கிறது, பெருசாக இருக்கும், மணி முத்து முத்தாக இருக்கும். அதனுடைய பருவம் பார்க்கும்போது ஒவ்வொரு தானியத்திற்கும் நல்ல விளைஞ்ச விதைகளை அது விவசாயிகளுக்கு பார்க்கும்போது தெரியும் இது நல்ல விளைஞ்ச விதை இது நல்லா விதைக்கிறதுக்கு உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அது தெரியும். அப்போ அதை மட்டும் முதல்ல விதை வந்து விதை தானியத்தை அறுத்த உடனே முதல்ல என்ன பண்ணுவாங்க, களத்தில் போட்டு தூத்தி எடுக்கும்போது விதை தானியத்தை முதல்ல பறிக்க எடுத்துருவாங்க. விதை தானியத்தை பொறுக்கி எடுத்து விற்கிறதுக்கு கொடுக்க மாட்டாங்க, நேராக வீட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. மற்றதான் விற்கிறதுக்கு, ஜனங்க சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கிறவர்கள் மற்ற ஜனங்களுக்கு கொடுக்கறதுக்கு வேண்டி இருக்கிற வார்த்தைகளை அவங்க ரகசியமாக இருதயத்தில் சேர்த்து வைப்பாங்க. அப்போ இப்படி சேர்த்து வச்சாதான் தேவையானப்போ விதைக்க முடியும். அப்போது சேகரித்து வச்சிருக்கிறவனுக்கு தான் விதைக்க முடியுமோ ஒழிய சேகரித்து வைக்காமல் இருக்கிறவங்களுக்கு விதைக்க முடியாது. இன்றைக்கி ஊழியக்காரங்க நிறைய பேர் அடுத்தவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுன்னு நினைக்கிறாங்க, ஆனால் விதைத்தானியம் இல்லையே. விதைத்தானியம் இல்லாமல் எப்படி தரமான விதைகள் இருந்தால் தானே விதைக்க முடியும், அப்போ தான் நல்ல விதை நல்ல பயிராக வளரும். அப்போ அப்படியோ அதே மாதிரி தேவனுடைய வார்த்தையானது வெறுமையாய், தேவனுடைய வார்த்தை வெறுமையாய் வராமல், தேவன் இந்த காரியத்துக்கு தான் இந்த வார்த்தையை அனுப்பியிருக்காரு. பூமிக்கு தேவன் அனுப்பின வார்த்தையினுடைய நோக்கம் விதைக்கிறவனுக்கு விதை, சாப்பிட்றவனுக்கு ஆகாரம். நீ நம்ம எதை வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம். விதையாக வேணும்னா நம்ம விதையாக எடுத்துக்கலாம், சாப்பிட்றதுக்கு ஆகாரமாக வேணும்னா நம்ம சாப்பிட்றதுக்கு ஆகாரமாக எடுத்துக்கலாம். அப்போ முக்காவாசி பேர் சாப்பிட்றதுக்கு ஆகாரம், இன்றைக்கி நல்லா இருந்தது பிரசங்கம், இருதயத்துக்கு நல்லா இருந்தது, சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இதில் நல்ல தரமான வார்த்தை எது, மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணும்போது எப்படி தரமான வார்த்தைகளை கொண்டு பேச முடியும், இதில் தரமான நல்ல வார்த்தை எங்கே அடங்கி இருக்கிறது அப்படிங்கிறத தேவனுடைய வார்த்தைகளை தேடி 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 அதை சேகரித்து வைத்து கொண்டு இருப்பார்கள். அப்போது இது இது வந்து ஆண்டவர் விரும்புகிறார், நான் விரும்புகிற காரியத்தை, நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாக வாய்க்கும். அப்போ தேவனுடைய விருப்பம் என்னென்னா தேவனுடைய வார்த்தை எதுவுமே வெறுமையாக திரும்பி வரக்கூடாது. இப்போ மனுஷனே ஒரு வார்த்தையை அனுப்புகிறான், அந்த வார்த்தை வெறுமையாக வரும்போது என்ன ஆகுது, மனுஷனுக்கு கோபம் வந்துடுது. அப்போ உடனே சொல்கிறான், உடனே எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான், உடனே அந்த வார்த்தையை அனுப்புகிறான். அந்த வார்த்தை போய் என்ன பண்ணுது, அந்த தண்ணியை ஒரு ஆள் மூலம் கொண்டு வர வைக்குது. அப்போது எனக்கு தண்ணி வேணும், யாருமே கொடுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுது, மனுஷனுக்கு கோபம் வருது. அதே மாதிரி பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு வார்த்தைகளை கட்டளைகளாக அனுப்புகிறான், அந்த கட்டளைகள் பொருளாக மாறி வருகிறது. அப்போ மனுஷனுக்கே வந்து மனுஷன் அனுப்பின வார்த்தைகள் வெறுமையாய் வரும்போது அவனுக்கு எப்படி கோபம் வருதோ, அதே மாதிரி ஆண்டவர் அனுப்பின வார்த்தை வெறுமையாக வராது. எப்படி இருந்தாலும் அந்த நினைத்த தேவன் என்ன காரியத்துக்கு வேண்டி அனுப்பியிருக்கிறாரோ அந்த காரியத்தை எப்படியாவது செய், ஒரு ஆள் செய்யலைனாலும் இன்னொரு ஆள் மூலம் அதை தேவன் செய்ய வைப்பார். மனுஷர்கள் யாரும் செய்ய வைக்கலைனாலும் ஆண்டவர் கழுதையை கொண்டாது அதை பேச வச்சு அந்த பிள்ளையாமைக்கு அந்த காரியத்தை உணர்த்துவார். அப்போ தேவனுடைய வார்த்தையானது வெறுமையாய் வருவதில்லை, தேவனுடைய காரியத்தை எப்பொழுதுமே ஒரு கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. அது விதைக்கிற விதையானது முளை கிளம்பினாதான் அந்த காரியம் நடக்கும். விதைக்க விதை முளை கிளம்பாமல் அல்லது விதை சாகாமல் அப்படியே கல் மாதிரி இருந்ததுன்னா அப்படியே போட்டது கிணத்துக்குள்ளே போட்ட கல் மாதிரி கிடக்கும். நிறைய பேர்த்துக்கு கிணத்துல போட்ட கல்லாம் தெரிய இருக்குது இன்னைக்கு. அப்போ தேவனுடைய வார்த்தை முளைக்க மாட்டேங்குது, சாக மாட்டேங்குது, செத்தாதான் அது முளைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த வேலையெல்லாம் நடக்கும். அப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தை விதைச்சி முளை கிளம்பி இருக்குது, முன்மாரியில் உடனே முளை கிளம்பும், பின்மாரியில் உடனே பூ விட்டு காய் வந்து கனிகளை கொடுக்குற நேரம் இருக்குது. அப்போ நம்ம நம்முடைய வாழ்க்கையில் முன்மாரியையும் பெற்றிருக்கிறோம், பின்மாரியையும் பெற்றிருக்கிறோம், எல்லா விதமான வசனங்களையும் நம்ம மாற்றி மாற்றி கேட்டிருக்கிறோம். ஆனால் எந்த வசனம் செத்து முளைச்சி என்ன கனி கொடுத்ததுன்னு அவங்கவுங்களுக்கு தெரியும், அறுக்கிறது அவங்க அவங்கள தான். உங்களுடைய கனியை வந்து நான் அறுக்க முடியாது, அதே மாதிரி எனக்கு விளைஞ்ச கனிகளை நீங்கள் அறுத்து சாப்பிட முடியாது. அப்போ அவனவனுடைய வயலில் விளைஞ்சதை அவங்கவுங்க தான் பத்திரமாக பார்த்துக்கணும், அவங்க தான் அதுக்கு காவல் இருக்கணும், அவங்க அது எந்த பருவத்தில் வளர்ந்துருக்குதுன்னு பார்க்கணும், பார்த்து அறுத்து அவங்க தான் சாப்பிடணும். சோத்திரம். ஓசியா 10:12 ஓசியா 10:12
நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவுக்கொத்ததாய் அறுப்பாருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலம் காலமா இருக்கிறது.
போதும் போதும், இங்க விதைக்க சொல்றாரு ஆண்டவர். எப்படி கோதுமைய விதை, சோளத்தை விதை, கம்ப விதைன்னு சொல்லியிருக்குது? இல்லை, நீதிக்கென்று விதையுங்கள். நீதியை செய்யறதுக்கு நம்ம விதைக்கணும். தயவுக்கொத்ததாய் அறுப்பு அருங்கள். அப்போ அவங்க யார் நீதியை விதைக்கிறாங்களோ அந்த நீதியை விதைக்கிறவங்க தான் அந்த நீதியை அறுக்க முடியும். நீதியை விதைக்காமல் எனக்கு யாருமே நல்லது செய்ய மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தால் ஒன்றுமே கிடைக்காது. அப்போது நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவுக்கொத்ததாய் அறுப்பு அருங்கள். அப்போ யார் நீதியை விதைக்கிறாங்களோ அவங்களுக்கு தெரியும் எப்படி அறுத்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு. அப்போ இன்றைக்கி அது விதைக்கிறது எப்படி, அழுது கொண்டு விதைக்கிறான், ஆனால் கம்பீரமாக அறுத்துட்டு வருவான். இன்றைக்கி எல்லாரும் ஆடி பாடி சந்தோஷமாக விதைக்கிறாங்க, அறுக்கும்போது எப்படி அறுக்கிறாங்க, ரொம்ப துக்கத்தோடு அறுக்கிறாங்க. இல்லை, பயிரே முளைக்கல, ஒன்றுமே இல்லை, மாட்டுக்கு கூட அந்த தட்டு ஆகாது, எல்லாம் வீணாக போச்சு. உங்கள் தரிசு நிலத்தை பயன்படுத்துங்கள்.
கண்ணீரோட விதைக்கிறவன் கெம்பீரத்தோட அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அறிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோட திரும்பி
வருவான். அழுதுட்டு தான் உட்காந்துட்டு இருக்கிறான். ஊழியக்காரன் என்ன பண்றான், அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கிறான், விதைக்கிறான், வாரம் வாரம் விதைச்சிட்டு இருக்கிறான், அழுது அழுது
விதைக்கிறான்,
அழுது அழுது விதைக்கிறான். பாருங்க, அழுது அழுது விதைக்கிறான் ஆமா, ஆனால் அறுக்கும்போது சந்தோஷத்தோடு திரும்பி வர்றான். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளைக்கு தான் நான் சந்தோஷமாக இருப்பேன், மற்ற நாளெல்லாம் துக்கத்தோடு தான் நான் இருப்பேன். ஆமாம், சோத்திரம். அப்போ உங்கள் தரிசு நிலத்தை பயன்படுத்துங்கள். தரிசு நிலம், தரிசாக கிடக்குது பூமி. எந்த பூமி? இருதயம். காலியாக கிடக்குது. நிறையா பேருடைய இருதயத்தில் களைகள் தான் நிறையா முளைச்சிருக்கு, காட்டு செடி தான் நிறையா முளைச்சிருக்கு. ஆமாம், சரியாக பண்படுத்தாமல் சுத்தம் பண்ணி வைக்காமல் வேலி அடைச்சி பாதுகாத்து வைக்காதனால நிறைய முள் தான் முளைச்சிருக்கு. அப்போ தரிசு நிலம், தரிசு நிலம்னா பண்படுத்துவதற்கு ஏற்ற நிலம், விதைக்கிறதுக்கு ஏற்ற நிலம் தான் தரிசு நிலம். அப்போது தரிசு நிலங்கிறது நல்லா சுத்தம் பண்ணி விதைக்கணும். அப்போ உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வசிக்க பண்ணு மட்டும் அவரை தேட காலமாக இருக்கிறது. அப்போ நீதியை விதைச்சோம்னா நம்ம தயவாய் அறுப்பாக இருக்கலாம். நம்முடைய தரிசு நிலத்தை நம்ம பண்படுத்தினோம்னா நல்லா விளையும். தரிசு நிலம்னா நம்முடைய இருதயம், இருதயத்தை நம்ம பக்குவப்படுத்தணும். தேவனுடைய வார்த்தைக்கு வேண்டி நாம் பக்குவப்படுத்தணும், சிந்திக்கணும், தியானிக்கணும். அப்போ தான் அந்த தரிசு நிலம் பயிரை கொடுக்கும். இன்றைக்கி வந்து பூமி வந்து தரிசாக தான் கிடக்குத ஒழிய விதைக்கிறதுக்கு ஆள் எத்தனை விதைச்சாலும் விதை விழுக மாட்டேங்குது. எல்லா விதையும் வழியோரத்தில் தான் விழுகுது. சிலது கற்பாறை மேலே விழுகுது, சிலது முள்ளுள்ள இடங்களில் விழுகுது, தரிசான நிலத்தில் விழுகிறது என்னமோ ரொம்ப கம்மியாக தான் விழுகுது. ஸ்தோத்திரம். எரேமியா 4:3-4 வார்த்தையில் வாசிப்போம். எரேமியா 4:3-4
யூதா மனுஷரோடும் எருசலேமியரோடும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். யூதா மனுஷரே, எருசலேமின் குடிகளே, உங்கள் கிரியைகளை பொல்லாப்பி நிமித்தம் என் உக்கிரம் அன்கிரியை போல எழும்பி அவிப்பார் இல்லாமல் எரியாதபடிக்கு நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை விருத்த சிந்தனை பண்ணி உங்கள் இதயத்தின் நுனித்தோலை நீக்கி போடுங்கள்.
முள்ளுகளுக்குள்ளே விதையாதீர்கள், விதைக்கிறது எல்லாம் முள்ளுல தான் போய் விழுகுது. பாருங்க, விதைக்கிற விதையெல்லாம் எங்கே போய் விழுகுது? முள்ளுல போய் விழுகுது. இது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வசனம். பாருங்க, இது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வசனம். ஆண்டவர் இதை வச்சு தான் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இதே தான் சொல்கிறார். ஓமையிலே இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு. முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். தேவனுடைய கோபம் பற்றி எரியாதபடி உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். அப்போ நம்முடைய இருதயத்தினுடைய நுனித்தோலை வெட்டி எடுத்தாதான் முழுவதும் தரிசு நிலமாக இருக்கும். இல்லாட்டா முள் காடு நிறைய முளைச்சிருக்கு, சும்மா நிலத்தை போட்டு வச்சுட்டா கண்ட கண்ட செடியெல்லாம் முளைச்சிக்கும். இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குன்னு எல்லாம் பச்சை பச்சையாக தெரியும், ஆனால் ஒன்றுத்துக்கும் உதவாது. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் தரிசு நிலம் சரியான விதைகளை போட்டு பராமரிக்காதனால காட்டு செடியும் முள்ளு செடியும் தான் ஏராளம் முளைச்சது. சோத்திரம் சோத்திரம். அப்போ நம்முடைய நிலத்தை தரிசு நிலமாக நாம் மாற்றணும். மாற்றுறதுக்கு ஏர் உழுகணும். முதலாவது விவசாயி ஏர் உழுகிற மாதிரி நம்முடைய இருதயத்தை சுத்தம் பண்ணணும். நானும் கூட தான், இப்போ நான் எனக்கு இந்த வசனங்கள்லாம் பேசுகிறதுனால நான் பெரிய நீதிமான் கிடையாது. நானும் என்னுடைய இருதயத்தை ஒவ்வொரு நாளும் சுத்தம் பண்ணி ஒவ்வொரு நாளும் தரிசனம் நல்லா இருக்குதா, கற்பாறையாக இருக்குதா, முள்ளாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து தினந்தோறும் பெருக்கி எடுத்து சுத்தம் பண்ணுனாதான் என்னுடைய வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். இல்லாட்டினா இந்த வசனம் வந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டையும் முள்ளக்குள்ள நானும் விதைச்சிட்டுனா பயிர் வளர்ந்து வளர்ந்து வரும், அப்புறம் முள் வந்து நெருக்கி போடும். அதனால் இந்த வசனம் எல்லாருக்கும் பொதுவானது. அதனால் நாம் எல்லாரும் நம்முடைய தரிசு நிலத்தை பண்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்போ தரிசு நிலமாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணலான்னா வசனம் சொல்லுது, உங்களுடைய இருதயத்தின் நுனித்தோலை நீக்கி போடுங்கள். வித்தச்சாதனம் பண்ணணும், இருதயத்தை நம்ம சுத்தம் பண்ணணும். இருதயத்தை சுத்தம் பண்ணனா நம்ம நிலம் தரிசு நிலம் நல்லா சுத்தமாக இருக்கும், நல்ல விதையில் விதைக்கலாம். ஏசையா 32:20 ஏசையா 32:20
மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் நீர் வளம் பொருந்திய இடங்களில் எல்லாம் விதை விதைகளை நீங்கள் பார்க்கவாங்கள்.
போது மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் நீர்வளம் பொருந்தின இடங்கள் எல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். விதைக்கிறதுக்கு மாடும் வேணும், கழுதையும் வேணும். இப்போதான் விதை
விதைக்கிறேன்.
அது இல்லை அர்த்தம் யார் கரெக்டாக இது நான் பேசியிருக்கேன், ஒரு 2 டைம் பேசியிருக்கிறேன். மாடையும் பிடிச்சிக்கணும், விவசாயிகிட்ட மாடு இருக்கும் கழுதையும் இருக்கும்.
மாடுகளையும்
ரெண்டு மாடுகளையும் கழுதைகளையும் ரெண்டு நடத்தி கொண்டு போய் நீர்வளம் பொருந்த இடங்கள் எல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். இல்லை ஆத்மாக்கள்
இல்லை,
சோத்திரம் சோத்திரம். மாடு விவசாயிகிட்ட எப்பவும் மாடு கழுதை இருக்கிற மாதிரி தேவனுடைய வார்த்தையை விதைக்கிற ஒவ்வொருத்தருகிட்டையும் ஆவிக்குரிய நிலைமையில் மாடு கழுது என்னைக்கு இருக்கும். இன்னைக்கு இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கிட்ட மாடும் இல்லை கழுதையும் இல்லை. சொல்லுவாங்க மரமண்டை மாடு மாதிரி
இருக்கான்,
இருக்கான் கழுத மாதிரி இருக்கான்,
இருக்கிறோம்
இருக்கிறோம். அப்போ ஏன் அதை பார்த்து அப்படி சொல்கிறாங்க மனுஷனுங்க சொல்லுங்க பாப்போம். அதில் அர்த்தம் இருக்குது. அறிவில்லாமல் இருக்கிறோம். ஏசையா 1:6 இப்போ ஏன் மாடு கழுதுன்னு சொல்றாங்கன்னு தெரியுதா? அறிவில்லாம இருக்கிறவன் மாடு, உணர்வு இல்லாமல் இருக்கிறவன் கழுத. அப்போ விதை விதைக்கும் போது அறிவோடையும் உணர்வோடையும் இருதயத்தில் தேவனுடைய வசனம் தான் விதைக்கணும். சும்மா இந்த காதலை கேட்டு வாங்கி இந்த காதலை விட்டுட்டு போகக்கூடாது. அப்போ தேவனுடைய வார்த்தையை விதைக்கிறதுக்கு அறிவும் தேவை, ஞானமும் தேவை. அப்போ தேவனுடைய வார்த்தைகள் என்ன சொல்லுது? இஸ்ரவேல் ஜனங்கள் அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள். அப்போ மாட்டுக்காவது அறிவு இருக்குது, கழுதைக்கு உணர்வு இருக்குது, அந்த ரெண்டு மனுஷனுக்கு இல்லை. அப்போ பாருங்கள் இந்த இடத்துல இருக்கிற வார்த்தை என்னுடைய அர்த்தத்தை வேற ஒரு வசனத்தில் ஆண்டவர் போட்டிருக்கார். இதுதான் ஜோடி ஆவியானவர் தேவனுடைய வார்த்தைகளை தேவனுடைய ஆவியில் சேர்க்கிறாருங்கிறதனுடைய அர்த்தம் எதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வாசிச்சோமே இந்த மாடு கழுதைன்னு சொல்லியிருக்கிறதுக்கு அர்த்தம் எங்கேன்னு தேடி தேடி பார்த்தா இந்த வசனத்தில் இருக்கு. அப்போது மாடுகளையும் கழுதைகளையும் அப்படின்னா அறிவோடவும் உணர்வோடவும் நாம் இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை விதைக்கணும். படிக்கிறவங்களும் அதே மாதிரி தான், ஸ்கூலில் படிக்கிறவங்களும் அறிவோடையும் உணர்வோடையும் படித்தாதான் நல்லா படித்து பாஸ் ஆக முடியும். இல்லாட்டினா ஸ்கூலில் போனால் என்ன சொல்லுவாங்க, மாடு 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 கழுதை வந்திருக்கு பார் படிக்காமல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவர் அதனால தான் சொல்கிறாரு, மாட்டுக்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இல்லை, அதனால தான் மாடு தன் எஜமானையும். அப்புறம் அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களோ அறிவில்லாமல், அப்போ ஊமை, இது இதுவும் வந்து ஊமையான சொல்லும். அப்போ ஒன்றுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ மாட்டை வந்து அறிவு கொப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது, கழுதைய உணர்வு கொப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தையை விதைக்கிற நாம ஞானத்தோடையும் அறிவோடையும் புத்தியோடையும் சிந்தித்து தியானித்து படித்து இருதயத்தில் நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மத்தேயு 13:22 முள்ளுல விதைக்கிற விதை முள்ளு என்ன வைக்கிறதா, முள்ளுடைய ஊமை. முள்ளுனா அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வசனத்தை கேட்பாங்க, முள்ளு இருக்குது விதைச்சாச்சு. நான் பழைய ஏற்பாட்டில் பார்க்கத்தான், முள்ளுகளுக்குள்ளே விதைக்காதிருங்கள், மனம் திரும்பிட்டு தான் நீ தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளணும். மனம் திரும்பாமல் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தையும் வச்சுக்கிட்டு தேவனுடைய வார்த்தையும் வச்சுட்டா என்னாகும், பயிரும் வளரும் முள்ளும் சேர்ந்து வளரும். எது வேகமாக வளருன்னா முள்ளு தான் வேகமாக வளரும். பயிர் வளர்ந்து வளர்ந்து வரும்போது என்னாகுது, அந்த முள்ளு வந்து பயிரை நெருக்குது. அப்போது கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது. உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், ஐஸ்வர்யம் இல்லை நிறையா பேர்த்துக்கிட்ட, ஆனால் அதனுடைய மயக்கம் இருக்குது. இப்படி செய்யலாம், இப்படி பண்ணலாம், சம்பாதிக்கலாம். அப்போ அந்த மயக்கம் என்ன ஆகுது, அதுவும் விதை வளர்றது விடாமல் கெடுக்குது. அப்போ ஐஸ்வர்யம் இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். அப்போ ஐஸ்வர்யத்தின் மயக்கம்னா ஐஸ்வர்யம் ஆண்கிட்ட வந்து ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இருக்காது. ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கம் யாருக்கிட்ட இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஐஸ்வர்யம் இல்லாதவங்கிட்ட தான் இருக்கு. ஆமாம், ஐஸ்வர்யம் இருக்கிறவங்கிட்ட எனக்கு என்னப்பா இது போனால் அது இருக்குது, எனக்கு என்னது கவலை, இப்படி போனால் அப்படி வரும், அந்த சொத்து இருக்குது இந்த சொத்து இருக்குது, மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். அவங்களுக்கு ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இருக்காது. இருக்கிறத எப்படி வந்து பாதுகாத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருக்கும். ஐஸ்வர்யம் இல்லாதவங்க உலக கவலை, கவலைனாவே என்ன, இல்லாத ஒரு பொருளை நம்ம நினச்சி கவலைப்பட்டுருக்கோம். ஆமாம், இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, எனக்கு இந்த சில டைம் உலக கவலை வந்துடும், இப்படி இருக்கிறேன்னா எத்தனை நாளைக்கு எதுவும் ஊழியம் செய்ய முடியும், இந்த இவ்வளோதான் ஜனங்க வர்றாங்களே இந்த உட்பகுதியில் எப்படி ஊழியம் வளரும் அப்படின்னு எனக்கு தான் கவலை இருக்குது. அப்போ உலக கவலை. அப்போ இந்த கவலையும் இந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வரும்போது என்னன்னா, பயிர் வளர்ந்து வளர்ந்து வரும், இது வந்து பயிரை நெருக்குது, பயிரை நெருக்கி வளர்ந்த பயிரை கெட வைக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பாதி சந்தோஷம் இருக்கும், பாதி துக்கமாகவும் இருக்கும். தேவனுடைய வார்த்தை இதயத்தில் இருக்கிறதுனால சில சமயம் சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வந்துருச்சுன்னா என்னாகும், ஒன்றை துக்கம் வரும், ஒன்றை ரெண்டும் போட்டு நெருக்குது. அந்த நெருக்கிறத வந்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுதின வாழ்க்கையில் நாம் பார்க்க முடியும். அப்போ உலக கவலையும் ஐஸ்வர்யத்தையும் ரெண்டும் சேர்ந்து வரும்போது தேவனுடைய வார்த்தையை, அது வளர்ந்த வசனத்தை அல்லது நல்லா துளிர் விட்டு வளர்ந்து கனி கொடுக்குற பருவத்தில் இருக்கிறத என்ன ஆகுதுன்னா நெருக்கி போடுது. நெருக்கி போடும்போது சந்தோஷமும் இருக்குது, அங்கே துக்கமும் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், உலக கவலையில் முதல்ல நம்ம எடுத்துருவோம், ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தை நம்ம எடுத்துருவோம். அப்போ தான் முள்ளை வந்து பிடுங்கி எறிஞ்ச மாதிரி ஆச்சு. முள்ளை பிடுங்கி எறியாமல் விதைச்சிட்டா ரெண்டும் வளர்ந்துடும். வளர்ந்துட்டு எதை பிடுங்கிறதுன்னு நம்ம நினைப்புங்கும்போது நம்ம வந்து பயிரை தான் பிடுங்காமல் தானாகவே அது கெட்டு போயிடும். ஏன்னா முள் வளர்ந்து வளர்ந்து முள் பிடுங்க முடியாமல் ரொம்ப பலமாக இருக்கிறதுனால எங்கே பார்த்தாலும் குத்தும், அதனால் என்ன ஆகுது, பயிரை வந்து குத்தி 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 அங்கங்கே ஓட்ட போட்டான், ஓட்ட போட்டு நல்ல பயிர் வீணாக கெட்டு போச்சு. இன்றைக்கி அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வந்து வீணாக கெட்டு போச்சு. அப்போ ஆண்டவர் சொன்ன இந்த ஊமையில் வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறார்கள், மறந்து விடுகிறார்கள். கற்பாறையான இடத்துல விதைக்கிறவர்கள் வசனத்தை சந்தோஷத்தோடு கேட்குறாங்க, அதிகமாக வேர் விடாதனால அது கருகி போகுது. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் உலகத்தினுடைய ஐஸ்வர்யம் அது நசுக்கி போடுது. தரிசு நிலத்தில் நல்ல நிலத்தில் விதைச்சவங்க தான் கொஞ்சம் பேர் தான் 30, 60, 100 பலன் கொடுக்கறது. ஆகவே நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அதை அறிவோடையும் புத்தியோடையும் கேட்டு அது விதைச்சி விதை செத்ததுக்கப்புறம் அது முளைக்கிளம்பி வந்து அது பயிராக கொடுக்கறது அளவுக்கு வரணும். அப்போ தான் வந்து நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இல்லாட்டினா எல்லாரும் வசனத்தை கேட்குறாங்க, நம்மளும் கேட்குறேன்னு சொல்லிட்டு ஆவிக்குரிய நிலைமையில் ஒரு வளர்ச்சியும் காணலை, ஒரு வளர்ச்சி இல்லை. ஞாயிற்றுக்கிழமை வர்றோம் போகிறோம், ஞாயிற்றுக்கிழமை வர்றோம் போகிறோம், அவ்வளோதான். ஓய்வு நாள் தான் நடந்துக்கிட்டே இருக்குது ஒழியா, ஆவிக்குரிய நிலைமையில் பயிர் வளர்ந்ததாக எந்த ஒரு கனியுமே இதுவரைக்கும் காணோம். கனி கொடுக்குற ஆட்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. கனி எந்த அளவுக்கு கொடுக்குறான்னு அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கே தெரியும், எந்த அளவுக்கு நம்முடைய கனி வந்திருக்குது, நம்ம எந்த அளவுக்கு கனி கொடுத்துருக்குறோம். நம்முடைய கனி உண்மையாகவே தேவனுடைய வசனத்தின் மூலம் தான் நம்மளுக்கு வந்திருக்குதா, அல்லது எங்கேயாவது ஏமாற்றி நாம் வாங்கியிருக்கிறோமா அப்படிங்கிறத நம்முடைய ஒவ்வொருவருக்கும் தெரியும். அதனால் நம்முடைய இருதயத்தில் முள்ளை முதல்ல நாம் பிடுங்கி எடுத்துடுறோம், முள்ளை வெட்டி எடுத்து உலக கவலை ஐஸ்வர்யத்தை மாற்றிட்டு தேவனுடைய வார்த்தைக்கு நாம் முதலிடம் கொடுப்போம். யாக்கோப்பு 3:18
நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவளாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது.
ஸ்தோத்திரம், நீதியின் கனி. அப்போ சமாதான வார்த்தைகளை பேசி நீதியை விதைக்கணும். அப்போ சமாதானமான வார்த்தைகள், எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ வீட்டில் சின்ன சண்டை வந்துச்சுன்னா கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க, ஊதி பெரிய சண்டையாக மாற்றுவாங்க. பெரிய சண்டையாக வந்தால் கூட அது சமாதான வார்த்தைகளை சொல்லி அதை உடனே நிறுத்திடலாம், அது கேட்குறவங்களை பொறுத்து இருக்குது. அப்போ சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ ஒரு சின்ன வார்த்தையை வச்சு கலகமும் உண்டாக்கலாம், அமைதியும் கொண்டு வரலாம். அதில் புத்தியுள்ள போதகம் நாவின் கீழ் இருக்கிறது. துன்மார்க்கு என்ன பண்ணுவான், அவன் கொல்லிவாய் பிசாசி மாதிரி எரிகிற புயற கொல்லிக்கட்டை மாதிரி ஊதி பற்ற வச்சு விட்டுருவான். அப்போது ஒரே வார்த்தையை அமைதியாகவும் நம்ம கொண்டு வரலாம், அதே பெரிய கலவரமாகவும் மாற்றலாம். அது ஒரு ஆள்கிட்ட சொல்கிற விதத்தை பொறுத்து இருக்குது. அதனால் துன்மார்க்கம் வந்து சின்ன வார்த்தையை பெருசு பண்ணி அது கலவரத்தை தூண்டுவான். நீதியை விதைக்கிறவர்கள் எப்படிப்பட்ட வசனம் வந்தாலும் சரி, அல்லது எப்படிப்பட்ட சூழ்நிலைமை வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுதும் கூட, இது இன்றைக்கி தீரும், சமாதானம் பண்ணலாம், இது நாளைக்கு தீரும், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது சின்ன காரியம்தான், இதுக்கு வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணியே சமாதானத்தினாலேயே சமாதானத்தை விதைச்சி சமாதானமான இருதயத்தை கொண்டு வருவார்கள். அதனால் நீதியின் கனிங்கிறது சமாதானத்தை பேசினா போதும், நீதியின் கனி தானாக வரும். நீங்கள் நிறைய பேர் சமாதானத்தை பேசுகிறதே இல்லை, நீதியை பேசுறதே இல்லை, நீதியை தேடுறதும் இல்லை. இப்போ நீதியை தேடினா தான் நம்மளுக்கு சமாதானம் கிடைக்கும். அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சமாதானத்தை பேசுகிறவர்களாக இருந்து நீதியை விதைத்து நாம் நீதியை அறுப்போம். கலாத்தியர் 6:7-8 கலாத்தியர் 6:7-8
இல்ல
மோசம் போகாதீர்கள்,
மோசம் போகாதீர்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பார், தன் மாம்சத்துக்கேற்ற விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பார், ஆவிக்கேற்ற விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனை
அறுப்பார். சோத்ரம் சோத்ரம், நாம் எதுக்கு விதைக்கிறான், எதுக்காக பாடுபடுறான், அப்படிங்கிறத பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். மனுஷருக்கேற்றபடி பூமிக்கேற்றபடி விதைக்கிறோமா, மாம்சக்கேற்றபடி விதைக்கிறோமா, ஆவிக்கேற்றபடி விதைக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்த்தா போதும் நம்ம எதை அறுக்கிறோன்ட்டு. அப்போ மாம்சத்துக்கேற்றபடி விதைச்சா நாம் மாம்சக்கேற்றபடி தான் அறுப்போம், ஆவிக்கேற்றபடி விதைத்தால் நாம் ஆவின் கிரியில தான் நாம் அறுக்க முடியும். அப்படி நம்முடைய பேச்சு ஆவிக்கேற்றபடி இருந்தால் ஆவிக்குரிய காரியங்களை தான் அறுக்க முடியும், நம்முடைய பேச்சு பூமிக்குரிய காரியமாக இருந்தால் பூமிக்குரிய காரியங்களை தான் அறுக்க முடியும். அதனால் மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ணப்பட்டார் அப்படின்னா தேவனைய தேவன் வந்து நம்மளைய பரியாசம் அப்படின்னா தமாஸ் பண்ணுறவர் அல்ல, தேவனுடைய வார்த்தை என்னவாக அனுப்பியிருக்கிறாரோ அந்த காரியத்தை செய்து வெற்றியாக வரும். அதனால் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இன்னைக்கு 5 வருஷம் கழித்து அறுக்கிறவங்களும் இருக்காங்க, 10 வருஷம் கழித்து அறுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ நிறைய காரியங்கள் சொல்லும்போது உண்மையாக சொல்லும்போது அவன் விதைச்சது அவன் அறுக்கிறான், அவன் 2 வருஷத்துக்கு முன்னால் பண்ண தப்புக்கு இப்போ தண்டனை கிடச்சிருக்குது, அவன் 1 வருஷத்துக்கு முன்னால் பண்ண தப்புக்கு இப்போ தண்டனை கிடச்சிருக்குது. அப்போ மனுஷன் தினை விதைக்கிறவன் தினை அறுப்பான், வினை விதைக்கிறவன் வினை அறுப்பான். ஆமாம் அதனால் எப்போ எப்படி விதைக்கிறாங்களோ அதையாக இருப்பாங்க. அதனால் நம்முடைய விதைக்கிறது எப்படியாக இருக்கிறது, அப்போ நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம், கண்டிப்பாக அறுப்போம். அதனால் அதுதான் சொல்கிறது, ஆண்டவர் தம்மை பரியாசம் பண்ண மாட்டார், யாரையும் ஆண்டவர் சும்மா விட மாட்டார், எல்லாரும் அவன் விதைச்சதை அறுக்கிறதுக்கு ஆண்டவர் விட்டுருவார். இப்போ நான் விதைச்சதை இப்போ நானும் அறுத்துருக்குறேன், என்ன பண்ணுறது ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் நான் கொஞ்ச நாள் மாம்சத்துக்கென்று பூமிக்குரிய காரியங்களில் பூமிக்குரிய வாழ்க்கை துன்மார்க்கனாக இருந்தேன், துன்மார்க்கனாக இருந்ததுக்கு அதுக்கு தண்டனையும் கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஆவிக்குரிய நிலைமையில் ஆவிக்குரிய நிலையில் இருந்ததுனால ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் கிடச்சிருக்குது. அதனால் நாம் அறுக்கும்போது நம்முடைய தவறுகளை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும், அப்போ தான் வந்து தேவனுடைய சமூகத்திலே மன்னிப்பும் இரக்கங்களும் உண்டு. அதனால் நாம் எதை விதைக்கிறோமோ அதை நாம் அறுப்போம். ஆதியாகமம் 3:22-23 ஆதியாகமம்.
பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்க நபிகளுடன் போலானால் இப்பொழுதும் அவன் தன் கை நீட்டி ஜீவவிருட்சத்தின் கனியை பறித்து குசித்து என்றென்றைக்கும் உயிரோடு ராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவன் ஏதும் தோட்டத்தை அறிவித்தார்.
அதுக்கப்புறம்
அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருத்தத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதோ தோட்டத்துக்கு கிழக்கே கேரிபின்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டையும் வைத்தார்.
போதும். அப்போ ஆதாம் இங்கே பாவம் செஞ்சனா என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, இவன் பாவம் செஞ்சிட்டான், இவன் நித்திய ஜீவ இந்த ஜீவ விருத்தத்தின் கனியை சாப்பிட்டானா இவன் என்னைக்கும் இப்படியே இருந்துருவான். அதனால் இவன் என்ன பண்ணணும், ஜீவ விருட்சத்தின் கனியை இவனுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்கக்கூடாது, அந்த ஜீவ விருட்சத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாமை ஏதேன் தோட்டத்துலேருந்து வெளியே துரத்தி விட்டார். ஏதேன் தோட்டத்தினுடைய மத்தியில் 2 மரம் இருக்குது, ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க மரம், இன்னொன்று ஜீவ விருட்சத்தின் மரம், 2 இருக்குது. அப்போ தேவனுடைய வார்த்தையில் நன்மை தீமையினுடைய அறிவும் இருக்குது, நித்திய ஜீவ வார்த்தைகளும் இருக்குது. இப்போ நன்மை தீமை வசனத்தை அறிஞ்சு சரியானபடியை அறியாமல் நித்திய ஜீவ வார்த்தைகளை தெரிஞ்சிட்டாங்கன்னு வைங்களேன், அதுலேயே தான் கடைசி வரைக்கும் இருப்பாங்க. இப்போ நிறைய பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முன்னேறாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நன்மை தீமையினுடைய அறிவை இவங்க சரியாக தேவனுடைய வார்த்தையிலிருந்து பெற்றுக்கொள்ளலை. தங்களுக்கு என்ன தெரியுதோ அந்த தெரிஞ்சதை வச்சு நித்திய ஜீவ வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழணும்னு சொல்லி நினைக்கும் போது என்னாகுது, அங்கே வந்து அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை முன்னேற மாட்டேங்குது. இப்போ நன்மை தீமையை அறியத்தக்க கனியை சாப்பிட்டதுனால அவன் செத்துட்டான், ஆதாம் அப்படின்னா ஆவிக்குரிய நிலைமையில் செத்துட்டான். அப்போ இவன் திரும்பவும் ஆவிக்குரிய நிலைமையில் நல்லா வளரணும்னு சொல்லும்போது அப்படின்னா நித்திய ஜீவ மரத்தினுடைய கனியை சாப்பிட்றதுக்கு இவன் என்ன பண்ணணும், இவன் தோட்டத்தில் வேலை செஞ்சு இவன் பண்படுத்தி நன்மை தீமை விருட்சத்தினுடைய கனியில் என்னங்கிறத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இவன் வந்து நித்திய ஜீவ விருட்சத்தை சாப்பிட முடியும். ஆமாம், அப்போ முதலாளியாக இருந்தவன் இப்போ தொழிலாளியாக வந்துட்டான். தொழிலாளியாக வந்து என்ன பண்ணுறான், இப்போ பண்படுத்துகிறான் தான். மனுஷனை எந்த மண்ணினால் உருவாக்குனாரோ அந்த மண்ணை பண்படுத்தும்படி தேவன் வெளியே அனுப்பிவிட்டார். இப்போ மண்ணுனா எது யாருக்கா தெரியுமா, சொல்ல முடியுமா? மண்ணுனா எது? மண்ணுனா தேவனுடைய வார்த்தை. எந்த மண்ணினால் உருவாக்குனாரோ அந்த மண்ணை பண்படுத்தும்படி தேவன் வந்து வார்த்தையினால தான் சகலத்தை உருவாக்குனார். அப்போ மண் வார்த்தையினால் உருவாச்சு. அப்போ அந்த மண்ணிலிருந்து ஆதாமை ஆண்டவர் உருவாக்குனார். அப்போ இந்த மண்ணை பண்படுத்துறதுக்கு ஆண்டவர் அனுப்பிவிட்டார். அப்படின்னா மண்ணுங்கிறது தேவனுடைய வார்த்தை. அப்போ தேவனுடைய வார்த்தையை சிந்தித்து தியானிக்கிறது தான் பண்படுத்துறது. அப்போ இப்படி நாம் சிந்தித்து தியானித்து பண்படுத்தி இப்படியே நம்முடைய இருதயத்தில் இதை கொண்டு வந்து சிந்தித்து தியானித்து வரும்போது என்ன ஆகுது, அங்கே நன்மை தீமையினுடைய விருட்சமும் வளருது. அதே மாதிரி ஏதேனும் தோட்டத்துக்குள்ளே நடுவில் இருந்தது பார்த்திங்களா, அந்த ஜீவ விருட்சம், அந்த ஜீவ விருட்சமும் இந்த சாதாரண நிலத்தில் பண்படுத்தும்போது இங்கேயே வளர்ந்துருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து ஆதாம் இழந்து போன ஆசீர்வாதங்களை மீட்டு கொடுக்கும்போது அந்த ஜீவ விருட்சத்தினுடைய அல்லது நித்திய ஜீவ வார்த்தையினுடைய ஆசீர்வாதத்தையும் தேவன் மீட்டு நம்மளுக்கு கொடுத்துட்டார். அதனால் நாம் இருதயத்தை பண்படுத்தணும். அதே மாதிரி தேவனுடைய வார்த்தையிலையும் பண்படுத்தி நல்ல வார்த்தை எது, எந்த வார்த்தையை விதைக்கலாம், விதைக்கு தேவையான வார்த்தை எது அப்படிங்கிறத இருதயத்தை பண்படுத்துனதுக்கப்புறம் நாம் தேவனுடைய வார்த்தைகளை தேடி தேடி பார்த்து விதைக்கிறதுக்கு உண்டான நல்ல வார்த்தைகளை அதையும் தேடி கண்டுபிடிக்கணும். அப்போ நிறைய பேர் இருதயத்தை பண்படுத்தாமல் விதைச்சிருவாங்க, நிறைய பேர் இருதயத்தை பண்படுத்தி இருப்பாங்க, ஆனால் நல்ல வார்த்தைகள் என்னங்கிறது தேடி கண்டுபிடிக்காமல் தனக்கு என்ன தெரியுதோ அந்த இதை கொண்டு போய் விதைச்சி அதே அறுக்கிறதுக்கு பார்ப்பாங்க. அப்படியாக இன்றைக்கு வந்து தேவனுடைய வார்த்தையினுடைய நன்மை தீமையினுடைய அறிவு சரியாக தெரியாமல் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ந்ததுன்னா அந்த வாழ்க்கை நீண்ட நாள் போகாமல் நம்முடைய அறிவு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுகளோடு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நின்று போய்விடும். ஆதியாகமம் 3:17-19.
பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து விடினாலே பூமி உன் நிமித்தம் சவிக்கப்பட்டிருக்கும், நீரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பார். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பார். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆறாறு புசிப்பார். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய்.
போதும் போதும். இங்கு ஆதாம் வந்து தன்னுடைய முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பான். அப்போ வேர்வை நம்ம வேலை செய்யும்போது வேர்வை உடம்பெல்லாம் வேர்த்து வரும். ஆனால் வசனம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். என்ன அர்த்தமாக இருக்கும்? உனக்கு நீ நிலத்தை பயிரிட்டினா முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். பயிர் செஞ்சாவே ஆனால் சாதாரண முள்ளாக தான் இருக்கும். ரொம்ப நல்லா கவனமாக வேலி போட்டு பத்திரப்படுத்தி ஏர் உழுதி கல்லெல்லாம் பொறுக்கி வச்சு ரொம்ப கவனமாக பார்த்தா தான் நல்ல விதைகள் போடும்போது நல்ல விளைச்சல் வர. அப்படி இல்லைன்னா வேலையும் இல்லை ஒன்றும் இல்லை புழுகலை அப்படின்னு எதோ ஒன்று போட்டு வந்தோம்னா என்ன ஆகும்? ஆமாம், அது காட்டுச்செடி தான் நிறைய வளர்ந்துருக்கு. அப்போ இருதயத்தில் அதே மாதிரி ஸ்கூலுக்கு அனுப்பாமல் வீட்டில் அப்படியே விட்டுட்டு சின்ன பிள்ளைகள வீட்லேயே அப்படியே வச்சுட்டு இருந்தோம்னா என்ன ஆகும்? இதை செய்ய அதை செய்ய அதை பண்ணு, இந்த டேபிளை தூக்கி அங்கெழுத்து போடும், ஜாமானத்தை எடுத்து போடும், அப்படி பண்ணு இப்படி பண்ணும், அப்புறம் பக்கத்து வீட்டில் சண்டையில் வாங்கிட்டு வரும், இப்படியே இருக்கும். அப்போ ஸ்கூலுக்கு அனுப்புறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த முள்ளும் குறுக்கும் முளைக்காமல் இருக்கிறதுக்கு ஸ்கூலில் போய் பாடம் படிக்கணும். ஆமாம், ஒழுங்குக்கு வரணும். அதே மாதிரி நாமளும் நம்முடைய இருதயத்தில் நம்ம ஒரு ஒழுங்காக சீர்படுத்தி சரிப்படுத்தி தேவனுடைய வார்த்தையை விதைச்சாதான் அது நல்ல வார்த்தையெல்லாம் முளைக்கும். அப்படி இல்லாமல் என்னமோ கேட்டது வசனம் இன்னைக்கு நல்லா இருந்து இந்த வார்த்தை எடுத்தோன்னா பைபிளில் எடுத்தோன்னா திறந்தோன்னா எனக்கு இந்த வசனம் வந்தது, அதனால் இந்த வசனத்தை மட்டும் தான் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வார்த்தைகளை தேடி தேடி எடுத்தேன்னு வைங்களேன், அப்போ இந்த யூதாசுக்கு அந்த வார்த்தை தான் நம்மளுக்கு வரும். ஆமாம், செய்யறத சீக்கிரமாக போய் செய்யணும், அந்த மாதிரி வசனம் தான் நம்மளுக்கு வரும். அதனால் முகத்தின் வேர்வையால் நீ ஆகாரம் புசிப்பாய் அப்படின்னா, சிந்திச்சு தியானிக்கிறதுனால தான் மனுஷனுக்கு ஆவிக்குரிய ஆகாரம் கிடைக்கும். மற்றபடி கோடாலை எடுத்து விறகை பிளந்தோம்னா உடம்பெல்லாம் வேர்க்கும், ஆனால் முகத்தில் வேர்வை இருக்குமா என்னங்கிறது சந்தேகம். அப்போ முகத்தின் வேர்வையால், நெற்றியின் வேர்வையால் நீ ஆகாரம் புசிப்பாயின்னு சொன்னால், ஆவிக்குரிய நிலைமையில் இருக்கிற சாப்பாடு மனுஷன் சிந்திச்சு தியானிக்கிறதுனால மட்டும்தான் கிடைக்கும் ஒழிய வேறு எண்ணத்தினாலையும் கிடைக்காது. அதனால் அவங்கவுங்க படிக்கிறதுக்கு அவங்கவுங்க படித்து அவங்கவுங்க சிந்திச்சு தியானித்தாதான் அவங்கவுங்களுக்குண்டான ஆவிக்குரிய ஆகாரம் கிடைக்கும். ரோமர் 2:14-15
அன்றியும்
அன்றியும்
நியாயப்பிரமாணம் இல்லாத ஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள், அவருடைய மனசாட்சியும் கூட சாட்சி இடுகிறதுனாலும் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும்
மனசாட்சியில குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்கிற காரியத்தை சிந்திக்கிறான். சிந்திக்கும் போது என்ன ஆகுது, அங்கு தேவனுடைய விதை விதைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப புறஜாதி அதுக்கு சாட்சியா இருக்கிறான். அப்போது அறிவோடையும் புத்தியோடையும் செயல்படும் பொழுது அந்த அறிவு வந்து தானாக வர்ற அறிவு, இது தவறு இது நல்லது இது கெட்டது அப்படின்னு ஒரு மனுஷன் சிந்தித்து பார்க்கும்போது அவன் அறிவுள்ளவனாக மாறுகிறான். அப்போ புறஜாதிகள்னா யாருன்னு கேட்டிங்கன்னா, தங்களுடைய மனசாட்சியில் எது நல்லது கெட்டதுன்னு சொல்லி தானே தெரிஞ்சுக்கிறாங்களோ, அல்லது தங்களுக்கு தங்களுடைய அறிவுக்கேற்றபடி இருக்கிற காரியத்தை வச்சு தானே தெரிஞ்சு வளர்ந்து வர்றாங்களா, அவங்கெல்லாம் புறஜாதிகள். அப்போ தேவனுடைய வார்த்தையை வாசித்து சிந்தித்து தியானித்து தேவனுடைய வார்த்தையினுடைய நன்மைகள் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற தீமைகள் என்னங்கிறத சிந்தித்து தியானிக்கிறவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். ரோமர் 2:17-18
நீ யூதனென்று பெயர் பெற்று நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலாக இருந்து தேவனை குறித்து மேன்மை பாராட்டி நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை இன்னதென்று வரையறுக்கிறாயே.
போதும், இங்கு யூதன் என்று பெயர் பெற்று, அப்போ வேதத்தை வாசித்து சிந்திச்சு தியானிச்சு வேதத்தில் இருக்கிற நன்மை தீமைகளை வந்து வகையறுத்து வர்றவங்க வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய ஜனங்கள். இப்போ புறஜாதியுடைய யாருன்னு கேட்டீங்கன்னா, தங்களுடைய மனசாட்சியில் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று மனசாட்சி சொல்றதை ஏற்றுக்கொள்கிற ஜனங்கள் புறஜாதிகள். வேத வசனத்தில் இருக்கிற நன்மை தீமைகளை வகையறுக்கிற ஜனங்கள் தேவ ஜனங்கள். அது விசேஷமாக யூதனை பற்றி சொல்லும்போது யூதன் என்று பெயர் பெற்று நன்மை தீமையை நீ வகையறுக்கிறாயே. அப்போது தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற நன்மை தீமைகளை படிக்கும் பொழுது அவன் தேவனுடைய மனசுதாக மாறுகிறான். ஆமோஸ் 5:14 போதும். அப்போ வேதத்தில் இருக்கிற நன்மை தீமை நம்மளுக்கு தெரியும் போது நம்ம என்ன நினைக்கிறோம், ஓ ஆண்டவர் என் கூட எடுத்து இருக்கிறாரு அதான் நிறைய எனக்கு சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுது, தீமையை வெறுத்து நன்மையை தேடுங்கள். அப்போ தீமையை விளக்கணும், அப்போ தான் நீங்கள் சொல்லுகிறபடி நான் உங்களோடு இருப்பேன். அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க கர்த்தர் எங்களோடு இருக்கிறார், இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். இன்னைக்கு நிறைய சபையினுடைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா இம்மானுவேல் ஆலயம், இம்மானுவேல் ஆலயம், தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆனால் தேடி தேடி பார்த்தா ஆண்டவர் அவங்க கூட இருக்காரா,
இல்லை.
யார் தீமையை தள்ளி நன்மையை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அப்பொழுதுதான் அவர்கள் சொல்லுகிறபடி நான் உங்களோடு இருப்பேன், நீங்கள் சொல்லுகிறபடி நான் உங்களோடு இருப்பேன். அப்ப நம்ம வந்து சொல்லக்கூடாது கர்த்தரே கூட இருக்காருன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம தீமையை தள்ளி நன்மையை தேர்ந்தெடுக்கும் போது மற்ற ஜனங்களும் சொல்லுவாங்க தேவன் உங்களோடு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. அதனால தன்னைத்தானே வந்து தேவன் எங்களோடு இருக்கார்ன்னு சொல்லாம நாம் தீமையை வெறுத்து நன்மையை தேடும் பொழுது தேவன் நம்ம கூட இருக்கார் சொல்லிட்டு புறஜாதிகள் நம்மளை பார்த்து சொல்லுவார்கள். எபிரேயர் 5:12-14.
காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். பாலுங்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும்
போதும். அப்ப நன்மை தீமை என்னங்கிறத நம்ம பயிற்சி செஞ்சு நம்ம சிந்திச்சு தியானிச்சு வந்தோம்னா நம்மளுக்குள்ள என்ன வசனம் கிடைக்கும்னு சொன்னா நீதியின் வசனங்கிறத கண்டுபிடிக்கலாம். நன்மை தீமையை பரிசோதிச்சு வரும்போது அந்த நன்மை தீமையுடைய வசனங்கள் எதை கொண்டு நம்மளுக்கு தருது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீதியின் வசனத்தை நம்மளுக்கு வெளிப்படுத்தி கொடுக்குது. அப்போ தேவனுடைய வார்த்தைகளில் அல்லது வேதத்தில் இருக்கிற நன்மை தீமைகளை நம்ம சிந்திச்சு தியானித்து பகுத்தறிகிற பொழுது அந்த நன்மை தீமையினுடைய அறிவு நீதியின் வசனத்துக்கு நம்மை வழி நடத்துகிறது. எல்லாத்துக்கிட்டையும் நன்மை தீமையுடைய அறிவு நிறைய இருக்கும். வேதத்திலிருந்து எந்த இடத்துல எந்த வசனம் இருக்குன்னு கேட்டால் கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஆனால் அதனுடைய பொருளை கேட்டால் சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ நன்மை தீமையை சிந்திச்சு தியானிச்சு அப்படியே நம்முடைய இருதயத்தில் நம்ம தியானிச்சு கொண்டிருக்கிற சமயத்தில் இவைகள் நீதியின் வசனத்துக்கு நம்மை வழிநடத்தி தேவ நீதிக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறது. சோத்திரம் 2 Timothy 2:15-18. போது இங்கு வந்து 16 வாசிப்போம்.
சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியது, அவைகளால் அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள்.
கள்ளப்பாதகர்களான அவர்கள் அவர்கள் அப்ப தேவனுடைய வார்த்தையை பேசும்போது நன்மை தீமையினுடைய அறிவு வெளிப்படணும். அதை விட்டு போட்டு சீர்கேடான கசா புசான் பேசிட்டு இருப்பாங்க. ஆமா, அர்த்தமே இருக்காது. அர்த்தமே இல்லாத வார்த்தையில உப்பு சப்பு இல்லாத வார்த்தையில அப்படியே அளவில்லாம அளந்து அப்படியே பேசிட்டு இருப்பாங்க. இவங்க யாருன்னா கள்ள போதகர்கள். பேச்சில் அர்த்தம் இருக்கணும். இதுக்கு வேற மைக் போட்டு வேற பேசுவாங்க நிறைய ஊழியக்காரங்க. ஊழியக்கார கூட்டத்தில் போகும்போது பார்த்தா தெரியும், பெரிய பைத்தியக்காரன் மைக்கை பிடிச்சிக்கிட்டு அர்த்தமில்லாத வார்த்தைகளை அள்ளி கொட்டிகிட்டு இருப்பான். சும்மா மோட்டரில் தண்ணி வர மாதிரி வார்த்தைகளை அள்ளி வீசிகிட்டு இருப்பான். என்ன பேசுகிறானே தெரியாது, பயங்கரமாக பேசிகிட்டு இருப்பான். நன்மை தீங்களுடைய அறிவு கொஞ்சம் கூட இருக்காது. கேட்குறவங்களா அதை கேட்கறதுக்கு இல்லை, சாப்பாடு எப்போ கிடைக்கும் அதை பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க. இப்படியாக கள்ளப்போதர்கள் அப்படின்னா நீ வெக்கப்படாத ஊழியக்காரன் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் இருக்கும்படி எப்பவுமே நல்லா நிதானமாக பேசணும். தேவ அறிவு அதில் கலந்துருக்கணும், நன்மை தீமையினுடைய அறிவு கலந்துருக்கணும். அதை விட்டு போட்டு அர்த்தம் இல்லாமல் சும்மா அப்படியே கள்ளப்பொறி மாதிரி மூட்டை கணக்கில் ஒரு மூட்டை கடலை பொறி சாப்பிட்டா நம்மளுக்கு வயிறு நம்பிடுமா? வயிறு நம்பாது, இல்லை சாப்பிட்றலாம், சாப்பிட்றலாம், வயிறு நம்பாது. கடலை பொருளி ஒரு மூட்டை இருக்குது, கடலை பொறி 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 இருக்குல்ல, ஒரு மூட்டை கொண்டு வந்து சாப்பிட்டா வயிறு நம்பிடுமா? ஆமாம், இவ்வளோ இவ்வளோ அரிசி போட்டால் போதும் மிஷினில் அவ்வளோ ஒரு மூட்டை பொறி வந்து. சில ஊரில் அதையும் சாப்பிட்றாங்க நான் பார்த்தேன். இல்லை காலையில் சாப்பாடாகவே சாப்பிட்றாங்க, ஏழை ஜனங்கள் அதை சாப்பாடாகவே சாப்பிட்றாங்க. கல்கட்டாவில் நான் பார்த்தேன், ஏழை ஜனங்கள் அதைய சாப்பாடாகவே சாப்பிட்றாங்க. ஒரு 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 படி ரெண்டு படி வாங்கிட்டு போய் சர்க்கரையை போட்டு கொஞ்சம் கலந்து போட்டு சாப்பிட்றாங்க. இங்கே வாங்க போகிறோம். அப்போ இன்றைக்கி வந்து தேவனுடைய வார்த்தைகளை பேசும்போது ஞானம் உள்ளவர்களாக பேச வேண்டும், கருத்துள்ள வார்த்தைகளை பேச வேண்டும், நீதியின் வசனத்தை பேச வேண்டும். ஒவ்வொரு வார்த்தையிலையும் அர்த்தம் கொஞ்சமாக இருக்கணும். அதை விட்டு போட்டு தேவனுடைய வார்த்தை கொஞ்சம் எடுத்து பேசுறது, எடுத்து பேசிட்டு உலகத்தில் இருக்கிற உதாரணம் இந்த உதாரணம் அந்த உதாரணம் இந்த உதாரணம் அந்த சாட்சி இந்த சாட்சி சொந்த கதை சோகக்கதை இப்படி சொல்லி 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 வரும்போது தேவனுடைய வசனத்தை விட்டு மனுஷன் எங்கேயோ தூரமாக போயிடுறான். உண்மைகள் எல்லாமே வேத வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது, அர்த்தம் எல்லாமே தேவனுடைய வசனத்தில் இருக்குது. அப்போ படித்து சிந்திக்கும் போது நம்மளுக்கு அது நல்லா தெரியும். அப்போ தேவனுடைய வசனத்தில் நிலைத்திருக்காம ஒரு வசனத்தை படிச்சுட்டு உலக காரியத்தை கலந்து 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 பேசுகிறவங்க பார்த்தீங்கன்னா வீண் பேச்சு பேசி 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 கள்ளப்போதகர்களாகி கடைசியில் அவருடைய வார்த்தை அரிப்பிளவை போல படரும். அரிப்பிளவைன்னா என்ன? ஆமாம், அரிப்பிளவைன்னு சொன்னால் அருவாமலை. இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்கிறது கேன்சர், கேன்சர் வியாதி அப்படியே படர்ந்துக்கிட்டே வரும். அதே மாதிரி ஒரு மனுஷன் பேசுகிற பேச்சு கோபத்தை ரொம்ப அதிகப்படுத்திக்கிட்டு தான் இருக்கு. அர்த்தம் இல்லாத வார்த்தையில் நீங்கள் போய் சபையில் கேட்டீங்கன்னா கேட்க கேட்க கோபம் தான் அதிகமாகும். அது வந்து ஒரு வியாதியை போல மனுஷனை படர்ந்து வந்து அது ஆவிக்குரிய முழு ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்து போடும். அதனால் தேவனுடைய வார்த்தையை வந்து விதைக்கொப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விதையை தரிசு நிலத்தில் பண்படுத்தணும், பண்படுத்தி விதைக்கணும், முள்ளை பிடுங்கி எரிஞ்சிடணும். அப்போ இடத்துக்கு வேலியெல்லாம் போட்டு தினைக்கு நீர் பாய்ச்சணும். அது தேவனுடைய வார்த்தையில் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை அனுதினமும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கொஞ்சம் நேரம் கொடுத்து வாசித்து சிந்தித்து தியானித்து செயல்படுகிறவர்களாக இருந்தால் நம்ம கனி கொடுக்கிறவர்களாக இருப்போம். கனி கொடுக்காமல் இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில் கனி என்னங்கிறது அவங்கவுங்களுக்கே தெரியும். அதனால் ஒவ்வொருத்தருடைய கனியை பரிசோதித்து பார்த்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த அளவுக்கு இருக்குது, அல்லது நம்முடைய இருதயத்தில் என்ன பயிர் நாம் போட்டிருக்கிறோம், என்ன வெள்ளாமல் வளர்ந்துருக்குது, மக்காச்சோளம் போட்டிருக்கிறோமா அல்லது நெல் போட்டிருக்கிறோமா கோதுமை போட்டிருக்கிறோமா வாழை போட்டிருக்கிறோமா என்னங்கிறது அவங்கவுங்களுடைய இருதயத்தில் அவங்கவுங்களுக்கு தெரியும். அதனால் அது என்னங்கிறத பார்த்து அதை கொஞ்சம் களையெல்லாம் எடுத்து விட்டு வேண்டாத குப்பையெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி கொஞ்சம் நீர் பாய்ச்சி என்ன போட்டிருக்கிறோமோ அது நல்லா விளையிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். முள் வளர்ந்துருந்ததுன்னா வெட்டி எடுத்துருக்கேன், இல்லாட்டினா பயிரை நசுக்கி பயிரும் கெட்டு போயிடும். அதனால் தேவனுடைய வார்த்தை வெட்டி எடுத்தால் வெட்டிய நிறைய தண்ணி தேச்சுன்னா வேறு சேர்த்து போயிடும். வயலையெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய நிறுத்திடுவாங்க, தண்ணி நிறைய நிறுத்தினா எல்லா களையும் சேர்த்து போயிடும், எல்லா களையும் சேர்த்து போயிடும். களைக்கொல்லி மருந்தெல்லாம் போட வேண்டாம், தண்ணி நிறைய நிறுத்தினாவே போதும், எல்லா வேறு சேர்த்து போயிடும், தானாக அழிஞ்சிடும், எல்லா வேறு அழிஞ்சிடும். தண்ணியை மட்டும் ஒரு 10 நாள் நிறுத்தியாச்சுன்னா போதும், எப்பேற்பட்ட வேறாக இருந்தாலும் சரி அழுகி போயிடும், வளராது, அதுக்கப்புறம் வளராது. அதனால் தேவனுடைய வார்த்தையை நாம் நிறைய நம்ம தெரிஞ்சு நம்முடைய இருதயத்தில் நம்ம சேர்த்து வச்சோம்னா போதும், முள்ளு கிள்ளு எல்லாம் முள்ளு இல்லாமல் வேறு காட்டு செடி அந்த செடி இந்த செடி இருக்கிறது எல்லாமே எல்லாம் எருவாக மாறிடும். சொல்லப்போனால் சாகிறது மட்டும் இல்லை, அதெல்லாம் நம்மளுக்கு எருவாகவே மாறிடும். எருவாக மாறி நம்ம என்ன விதை போடுறோமோ அதுக்கு நல்லா வளர்கிறதுக்கு அது உறுதுணையாக இருக்கும். அதனால தான் சொல்கிறது இந்த எப்ராஹிம் திருப்பி போடாத அப்பம் அப்படின்னா வாழ்க்கையினுடைய மறுபக்கங்கிறது வரும்போது என்ன ஆகுது, ரெண்டு பக்கமும் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு பக்கம் மட்டும் வெந்து இன்னொரு பக்கம் வேகாமல் ஒரு பக்கம் மட்டும் தீயை எரிச்சிட்டே இருந்தோம்னா அது கருகி போயிடும். அதனால் தேவனுடைய வார்த்தையில் நம்ம இதயத்தில் ஏற்றுக்கொண்டு நம்ம சிந்தித்து தியானிச்சிக்கிறவர்களாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் இருதயத்தில் இருதய தேவனுடைய வார்த்தையில் நம்ம கொஞ்ச நாள் அப்படியே காத்து வச்சுருந்தோம்னா அது நல்ல நல்ல விதைகளை நம்மளுக்கு வெளிப்படும். அதனால் நம்ம இருதய தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து தியானித்து அறிவோடு செயல்படணும். அதை மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் அப்படின்னா அறிவோடும் புத்தியோடும் செயல்பட்டாதான் இந்த வார்த்தைகள் நல்ல திறமையாக வளரும். இல்லாட்டினால் ஏனாதானான் வளர்ந்து யாருக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால் நாம் இன்றைக்கு கேட்ட வசனத்தின்படி தேவனுடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் விதைத்து நல்லா பாதுகாத்து நல்ல தண்ணி ஊற்றி காத்து நல்ல பயிரை எடுத்து நாம் புசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்.